என் காது செவிடான காரணம். சிறுகதை. சிறுகதை போட்டியில் தேர்வு பெற்றது. எழுதியவர் கார்கில் ஜெய். தென்றல் ஜூன் மாதம் 2009 இதழில் வெளியானது. வாசித்தவர் மதுரபாரதி. சேலம் எப்பங்க வரும்? வாழப்பாடி தாண்டியாச்சு, கொஞ்ச நேரத்தில் போயிடலாம். விடிகாலை குளிர்காற்று காதில் கிச்சு கிச்சு மூட்டி கொண்டிருந்தது. கேசியோ கடிகாரத்தில் லைட் பட்டனை அழுத்தினேன். நியான் ஒளிக்கீற்றுகள் விழித்து கொள்ள டிஜிட்டலில் 4:46 ஒளிர்ந்தது. சேலம் வந்ததும் சொல்கிறீங்களா? நான் என்னங்க சொல்கிறது, மணிமுத்தார் வாசனையை எழுப்பி விட்டுருமில்ல. மணல் மேடெல்லாம் இறங்குங்க. மணல் மேடு ஸ்டாப்பிலிருந்து பெரியம்மா வீடு ரொம்ப பக்கம். மெயின் ரோட்டிலிருந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் எதிரே 2வது தெருவில் 50 அடி நடந்தாலே பெரியம்மா வீடு தான். நாளைக்கு பொங்கல் என்பதால் 5:30 மணிக்கே ஜன நடமாட்டம் தெரிந்தது. கதவு ஜன்னல் கம்பிகளில் ஜில்லென்று நீர்த்துளிகள் புத்திருந்தன. பெரியம்மா கதவை திறந்தாள். கார்த்திக், யார் வந்திருக்காங்கன்னு பாரு, எழுந்துரு, பால் வாங்கிட்டு வா, பார்க்கலாம். பெரியம்மாவின் முதல் பேரன் கார்த்திக் மிகுந்த புத்திசாலி. பால்யத்திலேயே ஆச்சரியப்படுத்தும் செயல்களை செய்தான். ஸ்லோகம், பாட்டு, விளையாட்டு, படிப்போடு மந்திரம், தந்திரம் எல்லாம் நன்றாக வந்தது. அவன் செய்ததையெல்லாம் சொல்வதற்கு தனியாக பிள்ளைத்தமிழே எழுத வேண்டும். இப்ப முடியாது. பெரியம்மாவின் சுறுசுறுப்பு அவனுக்கு இயற்கையாகவே வந்திருந்தது. தூக்கத்தை பாயோடு சேர்த்து சுருட்டி பீரோ சந்தில் வைத்தான். எவர் சில்வர் தூக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். இரு, நானும் வர்றேன். அவனோடு கிளம்பினேன். சித்தப்பு, இன்ஃபோசிஸில் ப்ராஜெக்ட் கேட்டிருந்தனே, என்னாச்சு? அது வந்து இன்ஃபோசிஸ் ப்ராஜெக்ட்லாம் சரிப்பட்டு வராது, டெஸ்டிங்கில் போட்டு சாவடிப்பானுவ. அமைதியாக என்னை பார்த்தான். தெரியும், மேனேஜர்கிட்ட நீங்கள் எனக்காக பேசியிருப்பீங்க, அவர் முடியாதுன்னு சொல்லியிருப்பார் என்பது போல் இருந்தது அவன் பார்வை. தெரு முக்கிலேயே பால் கடை பால் தூக்கை கடைக்காரரிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்த பேப்பரை எடுத்தான். சித்தப்ப, இங்கே பாருங்களேன். சிரிப்பை அடக்கி கொண்டு பேப்பரை காண்பித்தான். பேப்பரின் மூலையில் ஒரு கிரெடிட் கார்டு சைஸில் விளம்பரம். முட்டை விற்க சாஃப்ட்வேர் தேவை, தொடர்பு கொள்ளவும், பழனி கவுண்டர் கோழிப்பண்ணை, நாமக்கல், இத்தியாதி இத்தியாதி. சித்தப்பு, சாஃப்ட்வேர் போய் எப்படி முட்டையை விற்கும்? இரண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரித்தோம். கடைக்காரர் விளங்காமல் எங்களை ஒரு மாதிரியாக பார்த்தார். கார்த்திக், உனக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சாச்சுரா. என்ன சித்தப்பு, இன்ஃபோசிஸில் பார்க்க சொன்னால் கோழி பண்ணையில் பண்ண சொல்கிறீங்களா? ஆமாம்டா, சீரியஸாக தான் சொல்கிறேன். இதில் தான் யூசர் இன்டராக்ஷன் அதிகம். நேராக டிசைன் டெவலப்மெண்ட்னு இறங்கிடலாம். கார்த்திக் உடனடியாக ஃபோன் போட்டான். ஆ, பேப்பரில் விளம்பரம் பார்த்தோம். அப்போ சரிங்க, கவுண்டர் இருப்பாருன்னு நாளைக்கு 10 மணிக்கு வந்துடுறோம். நான் காஃபி குடித்து கொண்டிருந்தேன். கார்த்திக் அயன் செய்து கொண்டே கேட்டான், உங்களுக்கு டை கட்ட தெரியுமா? ஆட போட, கோழி பண்ணையில் கோமணத்தோடு நிற்க போகிறானுங்க, இதில் டை வேறையாக்கும். அதெல்லாம் ப்ரொஃபஷனலாக அப்ரோச் பண்ணால் வேலைக்கு ஆகாது. நான் வேஷ்டியோடு வரேன் பார். அங்கே கோழி பண்ண லெவல்லையே பேசணும். பிஸ்னஸ் நாலேஜ் இருக்கான்னு பார்ப்பானுங்க. நம்ம கோழியை பற்றி கான்ஃபிடென்ட்டாக பேசினா போதும், இம்ப்ரெஸ் ஆகிடுவானுங்க. இப்போது நம்ம அவங்க மாதிரியே பேச ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். நீ ஒன்று பண்ணு, போய் ஆர்வி உதயகுமார் படம் டிவிடி எடுத்துகிட்டு வா, அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். சின்ன கவுண்டர், சண்டை கோழி, கோழி கூவுது, கவுண்டர் பொண்ணா கோழியா என 1:4 டிவிடி வாங்கி வந்தான். இரவு முழுவதும் பார்த்தோம். கார்த்திக் அவ்வப்போது நடுவில் படத்தை நிறுத்தி சந்தேகம் கேட்டான். நடுவில் கண்ணை இறந்தேன். சேவல் சண்டையின் போது கோழிப்பட்டிக்கும் சேவலப்பேரிக்கும் ஏற்பட்ட சின்ன வாய்ச்சண்டை பெரிதாகி கறிக்கோழி பாளையத்துக்கும் முட்டை நாயக்கனூருக்கும் பெரிய கலவரமாக பரவியிருந்தது. பஞ்சாயத்து கூட்டத்தின் நடுவில் பட்டு வேட்டி, சட்டை, ஜரிகை துண்டுடன் வெத்திலை பாக்கம் என்று கொண்டு விஜயகுமாருக்கு பதிலாக நாட்டாமையாக நான் தீர்ப்பு சொல்வதற்காக மீசையை பீந்து போகும் அளவுக்கு முறுக்கினேன். தொண்டையை கணைத்தேன். எல்லாரும் என் தீபம் நல்லா கேட்டுக்கங்க. இதுவரைக்கும் இந்த கலவரத்தால் ரெண்டு தரப்புலேயும் பல டஜன் முட்டை பலத்த சேதாரம் ஆயிருக்குது. அதனால் இனிமேல் கோழிப்பட்டிக்கும் சேவலை பெரிக்கும் சேவல் சண்டை கூடாது. இனிமேல் அதுக்கு பதிலாக திருவிழாவில் கோழி பிடிக்கிற பந்தயம் மட்டும் நடக்கும். இது தாண்டா என் தீர்ப்பு என்றேன். ஏய் நாட்டாம, தீர்ப்பை மாற்றி சொல்லு என்று வந்த குரல் யாருடையது என பார்ப்பதற்குள் கார்த்திக் கனவை கலைத்தான். சித்தப்பு, உள்ள அப்படிங்கிறதுக்கு பதிலாக கோழி பண்ண லெவலில் உள்ற அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்கண்ணு, உள்றேன்னு தான் சொல்லணும். அதுதான் இந்த நாட்டாம தீர்ப்பு. நாளைக்கு கிழக்கு வெளுக்கரிச்சு வண்டியை கட்டுக்கிட்டு கிளம்பணும், தூங்குகண்ணு என்று ஏதோ கனவு கலக்கத்தில் சொல்லிவிட்டு மறுபடியும் தூங்கி போனேன். ராத்திரி 2 மணி வரைக்கும் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் கார்த்திக் பார்த்து விட்டு ஒரு தூக்கம் போட்டு விட்டு காலை 7 மணிக்கு எழுந்தான். 9 மணிக்கெல்லாம் கிளம்பினோம். 33 கிலோமீட்டர் ஸ்கூட்டிலேயா போகலாம்ங்கிற? அங்கே பக்கத்தில் எதுவும் பஸ் ஸ்டாப்பே இல்லை. நானே ஸ்கூட்டியை ஓட்ட ஆரம்பித்தேன். சேலம் டவுன் தாண்ட தாண்ட வீடுகளின் அடர்த்தி குறைந்து மரங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க ஹைவேயில் வேகம் பிடித்தேன். 2 பக்கமும் செம்மண் வயல்கள், தூரத்தில் மலைகள். மைல்களை விட வேகமாக மரங்கள் எங்களை கடத்து செல்ல தண்ணீரில் உரிய கரும்பு சக்கையின் வாசம் வயிற்றை என்னமோ செய்தது. இன்னும் 7 கிலோமீட்டர் தான். இடது பக்கத்தில் உளுந்து பயிர், உள்ளே தள்ளி ஒரு பம்ப் செட், கிணற்றுக்கு பக்கத்தில் சுவர். சுவரில் ஆளுவேற கோக் பாட்டிலில் இருந்து திரவம் சிந்த ஒரு தேன் சிட்டு அதை குடித்து கொண்டிருந்தது. டொரினோ தேன் சுவை என்று பெரிய எழுத்துக்களில். அடுத்து ஒரு பெரிய பாக்கு தோப்பு, முன்னால் மாமரத்தோடு ஒரு பெரிய வீடு, மதில் சுவரில் லிரில் சோப் விளம்பரம். அருவியில் நனைந்தவாறு லிரில் சோப்பை மார்பில் அழுத்தி தேய்க்கும் அழகி. திடீரென்று சாலையின் ஓரத்தில் சிதறியிருந்த செம்மண் கற்களில் ஸ்கூட்டி ஏறி இறங்க கொஞ்சம் தடுமாறினேன். எதிரில் வந்த லாரி டிரைவர் மோப்பம் அவனே என்று சர்டிபிகேட் கொடுத்து விட்டு போனான். நானே ஓட்டுறேன். லிரில் சோப் விளம்பரத்தை பார்த்துத்தான் நான் ஸ்கூட்டரை தடுமாற விட்டதாக கார்த்திக் கற்பனை செய்து கொண்டிருக்க கூடும். பதில் பேசாமல் கொடுத்து விட்டேன். தூரத்தில் மிளகாய் தோட்டத்தை ஒட்டி ஒரு நீளமான வெள்ளை நிற காம்பவுண்ட் சுவர். பக்கத்தில் நெருங்க சுவற்றில் முருகன் படம் தெரிந்தது. ஏதோ ஒரு சாமி மடம் போல இருந்தது. முருகன் கையில் வேலும் கொடியும், கொடியில் ஓவர் சைஸில் ஒரு பெரிய சேவல், சேவலுக்கு கீழே பழனி கவுண்ட. கார்த்திக் நிறுத்துடா, இதுதான் கோழி பண்ண, அதை போட்டிருக்கு பாரு. பாக்கு மரத்தை நெடுக்கில் பிளந்தெடுத்த மட்டைகளால் செய்யப்பட்ட கேட். முன்பக்கம் தோட்டம், தோட்டத்துக்கு அப்புறம் உள்ளே தள்ளி மாடி வீடு. மாடியில் ஓலைக்கூரை, தூரத்தில் வீட்டுக்கு பின்பக்கத்தில் கோழிப்பண்ணை இருப்பது போல் தெரிந்தது. கேட் மேலே உட்கார்ந்திருந்த காகம் எங்களை பார்த்து கரைந்து விட்டு பறந்தது. பக்கத்தில் ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு உள்ளே நடந்தோம். லேசான ஈரத்துடன் சாணி போட்டு மெழுகிய மெத்தென்ற மண்தரை, 4 அடி இடைவெளியுடன் உள்ளே போக வழி. இடது பக்கம் சில முருங்கை மரங்களும் ஒரு வேப்ப மரமும், வலது பக்கம் முழுக்க தென்னை மரங்கள். தென்னை மரங்களுக்கு இடையில் பதியன் போட்டு சாணியால் மூடப்பட்ட ரோஜா செடிகள். மேலும் உள்ளே நடக்க இடது பக்கத்தில் தண்ணீர் தொட்டி. 4-5 வான்கோழிகள் தண்ணீர் தொட்டி மேலேறி உட்கார்ந்து மந்திரம் ஜெபிப்பது போல எதையோ முணுமுணுத்து கொண்டிருந்தன. 20 அடி தள்ளி பாதி வழியை அடைத்து கொண்டு ஒரு புல்லட், புலித்தோல் டிசைனில் சீட்டு, சிகப்பு நிறத்தில் லாக்கர் பாக்ஸ், ஹேண்டில் பாரில் 2 பக்கமும் அதே சிகப்பில் தோரணம் போன்று வெட்டப்பட்ட டயர் டியூப். இவ்வளோ சின்ன சந்தில் எப்படி வெளியில் எடுக்க முடியும்? ரிவர்ஸில் தள்ளிட்டு வரவே 5 நிமிஷம் ஆகும். திடீரென்று என்ற சத்தம். அதிர்ந்து போன நான் நாய் எங்கிருந்து என்று கண்டுபிடிப்பதற்குள் கருப்பா சுமாறு என்ற குரல் வெள்ளையும் சொல்லையுமாக கவுண்டர் வந்தார். அவர் குரலில் ஒரு கம்பீரமும் கனிவும் இருந்தது. என்ன கண்ணு? பேப்பரில் விளம்பரம் பார்த்தோங்க, அதான். உள்ளறவாங்க. உள்ளே போவதற்குள் கருப்பன் என்னை இனம் புரியாத அன்புடன் 2 தடவை உச்சி முகந்து 1 தடவை நக்கினான். உள்ளே ஒரு பெரிய ஆஃபீஸ் டேபிள், மேலே ஒரு புது கம்ப்யூட்டர் மானிட்டர். பிரிண்டரை கழட்டி அந்தா அங்கே வச்சுருக்கேன். இந்த கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கெல்லாம் நமக்கு ஒன்றும் மட்டுப்படலை, சின்னவன் தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். உட்காருங்க. அவருக்கு எதிரிலே ஷேரில் உட்கார்ந்தோம். வேஷ்டியை தழைய விட்டு கால்களை முடிந்தவரை உள்ளிழுத்து கொண்டேன். கருப்பன் சுவாரஸ்யம் குறையவே திடீரென்று ஏதோ முக்கிய வேலை ஞாபகம் வந்தது போல அவசரமாக எங்கேயோ ஓடினான். நமக்கு ஒரு நாளைக்கு 3 லோடு அடிக்கணும், எவ்வளோ வருது, எவ்வளோ போகுது, எவ்வளோ இருக்கு, மேப்படிக்கு எவ்வளோ வேணும், இதெல்லாம் எனக்கு வேணுங்கிறப்ப கிளீனாக தெரியணும், அவ்வளோதான். இதை நீங்கள் செஞ்சு தர முடியுமா? ஒரு நொடி என் கண்கள் பனித்தன. என் வாழ்க்கையில் எந்த ப்ராஜெக்ட் மேனேஜரும் இவ்வளவு தெளிவாக முட்டையை உடைத்தார் போல ப்ராஜெக்ட் ஸ்பெக் கொடுத்ததே இல்லை. தேவையே இல்லாமல் சாயந்தரம் 5 மணிக்கு மேல் மீட்டிங் போட்டு தோரணை செய்து வெறுப்பேற்று மேனேஜர்கள் கவுண்டரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பண்ணிடலாம் சார், இன்வென்ட்ரி தானே, விபி எம்எஸ் ஆக்சஸ்லேயே பண்ணிடலாம். நான் தொண்டையை செருமி கார்த்தி காலில் ஒரு தட்டு தட்டி விட்டு ஆரம்பித்தேன். என்ன இப்படி கிட்டு போட்டீங்க, கையில் முட்டையை வச்சுக்கிட்டு யாராச்சும் ஆம்லெட்டு காலைவாங்களா? நம்ம கார்த்திக்கு பி ஃபைனல் இயருங்க, சுடுவா பண்ணிடுவாப்பிலுங்க. அப்போ நீங்கள் பண்ண போகிறது இல்லை, இந்த சின்ன பிள்ளைங்கிறீங்க, பொறுப்பாக பண்ணுவாரா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கோழிகிட்ட கிடச்ச வைரக்கல் மாதிரிங்க கார்த்திக்கு. அமெரிக்காவில் மட்டும் பறந்துருந்தான்னா எங்கேயோ போயிட்டுருப்பானுங்க. இல்லை, ஏன் கேட்குறேன்னா, ஏதாச்சும் அவசரம் ரிப்பேர்னா கம்ப்யூட்டர் டக்குன்னு கவனம் பேசாமல் சரி பண்ணணும் இல்லைங்க. என்ன அப்படி கேட்டு போட்டீங்க, நீங்கள் இப்படி ஒரு கோழி தூக்கம் போட்டு முழிக்கிறதுக்குள்ளே ப்ராப்ளம் எல்லாம் நல்லா சரியாக பண்ணிடுவாப்புங்களேன். மந்திரி சூட்ட கோழி மாதிரிங்க, ஒரே நினப்பாக பண்ணுவாப்பிலுங்க. அது இல்லை கண்ணு, வெத்த தெரிஞ்ச ஆளாக இருந்தாலும் இளவட்டம் இல்லையா, சின்ன பிள்ளைக்கு எப்படி எல்லாம் தெரியும், அனுபவம் பத்தாது இல்லை. கோழி குருடாக இருந்தான்னுங்க, குழம்பு ருசியாக இருந்தால் சரிதானே, என்னங்க நான் சொல்கிறது. கவுண்டரை ஆசுவாசப்பட வைத்தேன். ஏதோ யோசித்தவர் வேறு ட்ராக்கில் ஆரம்பித்தார். ஆ, மறந்துட்டேன் கண்ணு, இப்போ நீங்கள் பண்ணுறதில் கம்ப்யூட்டர் வேலை செய்யலான்னா கூட நம்ம வியாபாரன்றா இல்லை. கார்த்திக் புத்தி கூர்மையானவன் ஆனதால் உடனடியாக சுதியை புரிந்து கொண்டான். கோழி பண்ணை லெவலில் பேச வேண்டும். அது எப்படிங்க வியாபாரணிக்கும், சேவலுக்கு வேலை என்ன பொழுது விடியாதான்னு, என்னங்க நான் சொல்கிறது என்று சொல்லிவிட்டு, எப்படி நச்சுன்னு இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன் பாத்தியா என்பது போல என்னை பெருமையாக பார்த்தான் கார்த்திக். சந்தேகத்துடன் பார்த்தார் கவுண்டர். இல்லை கண்ணு, நான் ஏன் கேட்குறேன்னா, அறியாத பிள்ளை ஏதாச்சும் தப்பாக ப்ராஜெக்ட் பண்ணி எங்கள் கம்ப்யூட்டருக்கு ஏதாச்சும் ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடக்கூடாது இல்லை. ஃபுல் ஃபார்மில் இருந்தான் கார்த்திக். அட, என்னங்க இப்படி சொல்லிக்கிட்டேங்க, எங்கேயாச்சும் கோழி மிதித்து குஞ்சு சாவுங்களா? கார்த்திக் மடக்கியதில் கவுண்டர் பதில் சொல்ல முடியாமல் தவித்தார். வேணும்னா ஒரு சின்ன வேலை கொடுத்து பாருங்க, வேலைன்னு வந்துட்டால் முடிக்காமல் தூங்க மாட்டேங்க, ரா கோழி கணக்காக முழிச்சு பண்ணுவனுங்க. இல்லை சரி, எவ்வளோ ஆகும் இதுக்கு? கார்த்திக் என்னை பார்த்தான். 15,000 ஆகுங்க. என்னத்துக்கு கண்ணு அவ்வளோ, சின்ன வேலை தானே, 2,000-3,000 முடியாதா? காலேஜில் ப்ராஜெக்ட் தானே பண்ணுறீங்க, ஃப்ரீயாக பண்ணலாம்ல? கார்த்திக்கு ஃப்ரீயா கேட்டியா? இதை சும்மா இருக்கிற கோழிக்கு சோத்தை போடுவானே, அது கொண்டைய கொண்டைய ஆட்டிக்கிட்டு கொத்த வருவானேன்னு இருக்குது என்று நீட்டி முழக்கினேன். 15,000 சின்னவனையும் வச்சு பண்ணிடுவேன், +2 படிக்கிறான். அது எப்படிங்க +2 படிக்கிற பிள்ளையால் செய்ய முடியும், உயர உயர பறந்தாலும் ஊர்கோழி பருந்தாகுமாங்க. கார்த்திக் என்னை விட அதிகமாக நீட்டி முழக்கினான். அடியாத்தி சித்தப்பு கேட்டிகளாயுத நல்லா இருக்கு, அவர் பையனையை வச்சுல பண்ணிடுவாராம். கொண்ட சேவல் கூடி வந்தா சொந்த கோழி கூரை ஏறி கொக்கரிக்குமாம்னு சும்மாவா சொன்னாங்க? கவுண்டரின் முகம் இறுகியது. உடனே ட்ராக்கை மாற்றி சமாளிக்க முயற்சி செய்தேன். அதாவது கார்த்திக் என்ன சொல்கிறான்னாங்க, உங்கள் பையன் நல்லா பண்ணிடுவாரு சந்தேகம் இல்லை, ஆனால் கோழி தலையில் சீச்சிச்சி குருவி தலையில் பனங்காய வச்ச மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் பையன்கிட்ட வேலையை கொடுத்து போட்டு உங்கள் பையனோட படிப்புக்கு இடைஞ்சலாகிடக்கூடாதுங்க, படிப்பு தானே நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்களா? ஆமாங்க, அதாங்க நானும் சொல்ல வந்தேன், முட்டையை உடைச்சி போட்டு பின்னாடி வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்லைங்க, என்ன நான் சொல்கிறது என்றான் கார்த்திக். கவுண்டர் புருவத்தை நெரித்தார், நெற்றியை தடவி ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்தார். கார்த்திக் விடுவதாக இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க கவுண்டரே, கோழிக்கு கொண்டை முளைச்சாலும் சேவலாகாது இல்லைங்களா? கார்த்திக் காலில் மிதித்தேன். ஒருவேளை ஓவர் ஆக்ட் பண்ணிட்டோமோ, கவுண்டரும் ஏதோ விடிய விடிய தூங்காமல் ராத்திரி 4 படம் பார்த்தது போல் கண்கள் திடீரென்று சிவக்க சேரை பின்தள்ளி எழுந்தார். டாய் அமாசே, மணி, இவனுங்களை பிடிச்சி கட்டுங்கடா. இவனுங்க பேசுறத பார்த்தா கம்ப்யூட்டர் படிச்சவனுங்க மாதிரி தெரியலடா. கோழியை பத்தி தான்டா தெரியுது, பங்காளி ஆளுங்க தான்டா, உலக பார்க்க வந்திருக்கானுங்கடா, கோழி தீவனத்தில் ஏதாவது கலந்திருப்பானுங்க என தமிழ் சினிமா ரேஞ்சுக்கு கற்பனைகளை விரித்து கொண்டே போனார். அதற்குள் கார்த்திக் ஸ்கூட்டி வரை ஓடியிருந்தான். என்னால் அவன் வேகத்துக்கு ஓட முடியவில்லை. தண்ணீர் தொட்டியை தாண்டும் போது வான் கோழிகள் கூவிக்கொண்டே குறுக்கே பாய்ந்து என்னை தடுத்து புண்ணியம் கட்டி கொண்டன. கருப்பன் என்னை பிடித்து விட்டான். கலவரத்தில் வான் கோழிகள் தறிகட்டு நாலாபுரமும் கூவிக்கொண்டே ஓடின. என் வேஷ்டி கேடயமாக 1/2 கிலோ தொடைக்கறி தப்பியது. உடுக்கை இழந்தவன் கை போல ஒரே நொடியில் வேஷ்டியை அவிழ்த்து பொங்கல் இனாமாக கருப்பனிடம் கொடுத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் ஓடினேன். டான்டெக்ஸ் அண்டர்வேர் என்னை நிராயுதபாணி ஆகாமல் காக்க இடுக்கன் களைவதாம் நட்பு என கார்த்திக் ஸ்கூட்டியை முறுக்கி வைத்து கொண்டு தயாராக இருந்தான். பின்னால் தாவி உட்கார்ந்து கொள்ள ஸ்கூட்டி வேகம் பிடித்தது. கார்த்திக்கு, எனக்காக ரிஸ்க் எடுத்து வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா என்று சொல்லிக்கொண்டே மூச்சு வாங்கினேன். சித்தப்பு, நீங்கள் மாட்டிக்கிட்டா என்னையும் பிடிச்சிருவானுங்களே, அதனால தான். அதை விடுங்க, அவனுங்க வர்றானுங்களா பாருங்க, நம்மளை பிடிச்சிருவானுங்களா. திரும்பி பார்த்தேன். நல்ல வேளையாக யாரும் தென்படவில்லை. அட போடா, உள்ளேயே நம்மளை மடக்கலை, இனிமே அவனுங்களாவது நம்மளை பிடிக்கிறதாவது. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவனுங்க வானமேறி வைகுந்தம் போக போகிறாங்களாக்கும். ஸ்டாப் இட் என்று சேலத்துக்கே கேட்பது போல பெருங்குரல் எடுத்து கத்தினான் கார்த்திக். கதை முடிவடைந்தது.